திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக இந்த மறைத்தல் தொழிலை பார்க்கணும். இறைவன் பரம கருணாநிதி, கருணையே செல்வமாக வைத்து ஆன்மாக்களை பரிமளிக்கின்றார். ஆகையால் கருணாநிதி என்பது இறைவனுடைய திருநாமம். அதுவும் பரமக மேலான கருணாநிதி, அவருக்கு மேலாக யாருமே கிடையாது. அந்த பரசிவம் ஆன்மாக்களுக்கு போகங்களை எல்லாம் கொடுத்து கண்மங்கள்லாம் நீங்கிற அளவுக்கும் வினையெல்லாம் தீர்ந்த அளவுக்கு தன்னை காட்டாமல் மறைக்கிறார். இந்த உலக போகங்களையே உண்மைங்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஒரு உணர்வை கொடுத்து அந்த கண்மங்கள்லயே வந்து சுவையை ஏற்படுத்தி அந்த கண்ம பலன்களை அந்த கண்ம பலன்களாகிய போக்கிய பொருள்களையே அழுந்த செய்வதுதான் திரோபவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அழகான ஒரு பாடல். எவ்வளவு ஒரு அருமை தெரியாமல் இந்த உயிரானது இருக்கிறது என்று மிக தெளிவாக உணர்த்துகின்றார். உள்ளத்து ஒருவனை உள்ளூறு சோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவன். இந்த வரிய மனசுல வச்சுட்டு நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இறைவனை மறக்காம நாம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை தரக்கூடிய ஒரு வரி. உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒரு, நம்மளை விட்டு அவர் நீங்கிறதே கிடையாது. நம்ம மனசெல்லாம் அவர் அப்படியே நம்மளோட இருக்காராம், ஆனா நமக்கு தெரியலையே. இந்த உணர்வு நமக்கு வரணுமே, அதை புரிந்து கொள்வதற்குள்ள பக்குவம் வார நேரம் வரட்டும். இது இப்ப தெரிஞ்சதுன்னா தெரிந்ததை நினைச்சு சுவாமி நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, அதனால எனக்கு எல்லாம் நன்மைதான், நீங்க உணர்த்தினதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுல வாழலாம் இல்லையா. அப்ப வந்து ஆகாமியம் ஏறாம இருக்கும். அதனால உள்ளத்து ஒருவனை உள்ளூறு சோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனே உருவறியாதே அப்படின்னு சொல்றார். இப்போ உள்ளத்து ஒருவனை, உள்ளம் அப்படிங்கிறது இந்த சொற்றொடர்ல நம்ம உள்ளம்னு சொல்லக்கூடாது, ஆன்மா. ஒவ்வொரு சொற்களையும் இடம் கொண்டு பொருள் பார்க்கணும். இந்த பாடல்ல உள்ளம்னு வரும்போது ஆன்மாவை குறிக்கிறது. அழகா சிவஞான போதத்துல காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இறைவன் ஒன்றாக கலப்பினால் ஒன்றாக எல்லா உயிர்களோடும் இருக்கிறார். அதனாலதான் அது அழகா சொல்றாரு, உள்ளத்து ஒருவனைனா அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்றார் இறைவன். இந்த ஒருவன் சொன்னா ஒப்பற்றவன், அவருக்கு ஓமையா யாரும் கிடையாது, அவ்வளவு ஒப்பற்றவர், ஒப்புடைய நல்லன். அப்பர் சுவாமியை சொல்றாரு இல்லையா, அது மாதிரி அந்த ஒப்பற்ற தலைவனை அடுத்து என்ன சொல்லியாச்சு, உள்ளுரு சோதியை அப்படின்னு சொல்றாரு. அதனால உள்ளுக்கு அழக தெளிவா விளங்கக்கூடிய ஜோதியாக, புறத்தே நாம ஏற்றுகின்ற ஜோதியில ஒரு அளவுக்கு தான் எண்ணெய் இருக்குதுன்னையும் எரியும், காற்று அடிக்காம இருந்தா எரியும் இல்லையா. ஆனா இது வந்து எப்போதும் விளங்குகிறது, தெளிவாக விளங்குகிறது. அடுத்து என்ன சொல்றாரு, உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை, மனசை விட்டு ஒரு நேரத்திலையும் பிரியாம இருக்கிறார். பிரிவே கிடையாது, பிரிவற்று உடனா இருக்கின்றார். முதல்ல ஒன்றா இருக்கிறார்னு பாக்குறோம், உயிருக்கு உயிரா, அடுத்து உடனா இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் அந்த மறைப்பு சக்தியால அவனுடைய உருவை அறியாமல் இந்த ஆன்மாவானது இருக்கிறது. இறைவன் மறைத்த அவர் அருள்னா தானே நம்ம அவரை வணங்க முடியும், அவரை காண முடியும். அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படிய நின்னிறத்தன் இவன் இறைவன் என்று இவ்வனத்தன் என்று எழுதி காட்டணாதேன்னு அப்பர் சுவாமி சொல்வாங்க. அவன் அருளே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறது மணிவாசக பெருமானுடைய வாக்கு. அது மாதிரி இப்ப இங்க என்ன சொல்றாரு, அருள் இருக்கணும். இப்ப மறைத்தல் அப்படிங்கும் போது அவர் நமக்கு உள்ளேயே இருந்தாலும் கூட நம்மால் அவருடைய உருவை அறிய முடியவில்லை. ஆக அப்படி அவர் உடனாக இருந்தும் ஒன்றாக இருந்தும் அவருடைய உருவத்தை உரு அறியாதே அப்படின்னு சொல்லியாச்சு, அவருடைய உருவத்தை அறிய முடியவில்லை அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நம்மள வந்து இந்த கண்மங்கள்லயே அந்த உலக போகங்கள்லயே உண்மைன்னு கருத வச்சு அதை வந்து உண்ண வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது எப்படி அப்படின்னா, இந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை வந்து ஒரு தாய் சமைச்சிருப்பா. அவளுக்கு உள்ளம் அன்புளம், தாய்னாலே அன்புளம் தான். ஆனா என்ன சமைச்சோன்னு இந்த குழந்தைக்கு தெரியாம மறைச்சு ஒரு காய்கறி எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, காய்கறியை சாப்பிடனா குழந்தை சாப்பிடாது. அப்ப பருப்பு வேக வைக்கும் போதே அதுல காயை வேக வச்சு அந்த குழந்தைக்கு சத்தான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சிட்டா அதுக்கு என்னதுன்னு என்ன போட்டிருக்கா அம்மா அப்படின்னு தெரியாது அரியா பருவத்துல. அந்த மாதிரி அதெல்லாம் மறைச்சு ஒரு ஆசைய உண்டாக்கி, இது அழகா இருக்குன்னு அந்த ருசியை பார்த்து ஒரு ஆசையை உருவாக்கி அதை சுவைத்து உண்ணுமாறு செய்கின்ற தாயை போல இறைவன் தன்னை மறைத்து கொண்டு, அவ எப்படி இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைச்சிருந்தாலோ அது மாதிரி இறைவன் தன்னை மறைத்து இந்த சாப்பாட்டுல நாட்டத்தை தாய் உருவாக்குன மாதிரி இந்த வினை போகத்தை அழுந்தி அனுபவிக்கும்படி இறைவன் செய்கின்றார். இதை விட வேற என்ன வேணும்? அப்ப அந்த மறைத்தல்ங்கிறதும் ஒரு அருள் காரணமாகத்தான் அவர் செய்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, இன்ப பிறவி. அதான் அவர் வந்து அந்த முக்கியமான வரி வந்து இந்த பார்த்த பாடல்ல உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனேங்கிறது தான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், கண் இமைக்கிற நேரம் கூட என்னை விட்டு அவன் அகலுவதே கிடையாது. அவர் அப்படி அகலாகாம இருக்கும் போது நாம அவரை மறக்கவே கூடாது. இது அப்பர் சுவாமி சொல்லியிருப்பார். இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்ங்கிறது மணிவாசக பெருமானுடைய வாக்கு. அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, எள்தனை பொழுதும் மறந்து உய்வனோன்னு கேக்குற. எள்ளும் தினையும் எவ்வளவு சின்ன தானியம், அந்த அளவு கூட இறைவனை நாம் மறக்க கூடாது. மறந்தால் நமக்கு உய்வே கிடையாது என்று தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த கருத்து தான் நமக்கு அழகாக இந்த பாடலிலே துணிக்கின்றது. இந்த பிறவி படைத்த இறைவனும் துன்பஞ்சை பாச துயருள் அடைத்தனன் என்பில் கொழுவி இசைந்துரு தோல் தசை முன்பிற்கொழுவி முடிவதாக்குமே அப்படின்னு சொல்றார். என்னடா பிறவியே துன்பம் சொல்லிக்கிட்டு இருக்கே, ஆனா திருமந்திர பாடல் அதுவும் ஒவ்வொரு ஆண்டு யோக நிலையிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக தந்தவர் இன்பப் பிறவின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன உள்கருத்து இருக்குன்னு நாம பார்க்கணும். இந்த பிறவி எதற்காக தரப்பட்டிருக்கிறது? முக்தி இன்பத்தையும் அனுபவிப்பதற்காக. அதற்கு தடையா இருக்கக்கூடாது எல்லாம் நீக்கிட்டேன்னா அந்த இன்பம் கிடைக்காது. எந்த பிறவிலேன்னு தெரியாது. எந்த பிறவில நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்குதோ அந்த பிறவில நமக்கு முக்தி. அதனால முக்தி இன்பத்திற்கு பெறுவதற்காக அந்த அதான் பிறவி படைத்த இறைவன், பிறவியை தந்த அந்த இறைவனும் துன்பஞ்சை பாச துயருள் அடைத்தனன் துன்பத்தை விளைவிக்க கூடிய பந்தத்துக்குள்ள அடைத்திருக்கின்றார். என்பில் கொழுவி என்போட சேர்த்து தோல் தசை, தோலாலும் தசையாலும் எல்லாத்தையும் சேர்ந்து பொருந்துமாறு பொருத்தி, தனித்தனியா இருந்தா என்ன பண்ண முடியும், இந்த தோல் தசை எலும்பு நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் அழகா பொருத்தி அவர் அழகா என்ன செய்யறாரு, பொருத்தமாக இந்த ஆன்மா எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து, அதாவது முக்தி இன்பம் பெறுவதற்குன்னு எடுத்த இந்த பிறவி வந்து பாசத்துள் அழுந்தி உடலோட அன்பு குறையா குன்றாது அழிய செய்வது திரோபவ ஆற்றல் அப்படின்னு இதுல அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மாயா இயந்திர தனுவுக்குள்ள இறைவன் வைத்த ரகசியத்தை உயிர்கள் எல்லாம் அறியாமல் இருக்கின்றது என்று மிக அழகாக அடுத்த பாடல்ல நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசரியாரே அப்படின்னு சொல்றார். ருத்ரன் திருமால் பிரம்மன் மூணு பேரும் ஒருங்கு கூடி இறைவனுடைய ஆணையின் வண்ணம் இந்த பெரிய உடலை செய்திருக்கின்றார்கள். இதுக்குள்ள அந்த பொறிகளுக்குள்ள இறைவன் என்ன ரகசியத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறத யாருமே அறிய முடியாது. அதற்கு அடுத்தாற் போல காண்கின்ற கண்ணொளி காதல் செய் ஈசனை ஆண் பெண் அலியுருவாய் நின்ற ஆதியை பூண்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு செயன்படு பொய்கை செயல் அணையாறு என்று சொல்லுகிறது. எதற்காக இறைவன் தன்னை மறைக்கிறார் என்றால் அந்த திரோபவன் தான், ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லாம இருக்கிற தன்னை காட்ட மாட்டார். அப்போ காணுகின்ற கண்ணுக்கு உடனாய் இருந்து காட்டுகின்ற ஒளியை போல உயிர்கள் மேல மிகுந்த விருப்பத்தை உடைய இறைவனும் ஆனா பெண்ணா அழியா நின்று நிற்கின்றார். சரியா, அவரை பூண்பட்ட நாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூண் அணிந்த நாக்கு, நாக்குல எதையாவது அணிஞ்சிருந்தா நாக்கு செயலற்று போயிரும்ல, அத மாதிரி அந்த மாதிரி நாவோடு கூடிய நெஞ்சத்தால் நினைப்பற நினைந்து அவரை மறக்கவே கூடாது. பராகாயத்தின் கண் உண்டாகிய பொற்கையாகிய அமுத தாடகத்தோடு, அமுத தடாகத்தோடு உடன் உரைதலை பொருந்த முடியும் இந்த ஆன்மாக்கள். அப்ப இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கணும்னு நமக்கு சிவஞான போத சூத்திரம் சொல்லுது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்ல வேண்டியவை ஆன்மாக்கள். ஆனா அதை மறந்து அந்த ஆன்மாக்கள் அயர்கின்றன. அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்பட்டு அந்த விஷயத்த நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இப்படி இருக்க கூடாது ஆன்மாக்கள் அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அரைக்கின்ற தருள் தரும் அங்கங்கள் ஓசையை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடொன்று ஒவ்வா பறக்கும் உருவமும் பாரகத்தானாய் கறக்கின்றவை செய்த காண்டகைகளானே அப்படின்னு சொல்றாரு. இந்த திரோபவம் அருள் தான், இது வருத்தினாலும் அருள் தான். இறைவன் நமக்கு காட்டவில்லை தன்னை, அது நம்ம வருந்தக்கூடிய ஒரு விஷயம், ஆனா பார்த்தா அது அருள் தான். அதனால அத அரைக்கின்ற அருள் அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட பெருமான் அருள் தரக்கூடியவர். அங்கங்கள் ஓசை அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கங்கள்னா என்னது? முகம், தோல், கைய, காலு போன்ற உறுப்புகள்லாம். ஓசைங்கிறது குரல். அடுத்து உரைக்கின்ற ஆசையும் அப்படின்னு சொல்லப்பட்டியாச்சு. அதனால சொல்லப்படக்கூடிய விருப்பு வெறுப்பு இல்லையா, அது மூலமாக குணங்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாதவனா எங்கும் பரவி இருக்கக்கூடிய உருவங்களும் உலகமும் தானாய் மறைக்கின்ற தன்மையை செய்கின்றார். அதுதான் திரோபவம் அப்படிங்கிறத சொல்றார். அந்த தனுகரண புவன போகங்களை படைத்த இறைவன் அவற்றை நுகரவும் வைக்கின்றார். தந்த பிரயோஜனம் இல்லை, அதை நுகர வைத்தால்தான் இந்த ஆன்மாவிற்கு ஒரு அசுத்த நிலையெல்லாம் மாறும், அழுக்கெல்லாம் நீங்கி அந்த ஆன்மா சுத்தமாகும் என்பதால் அழகாக அதனை சொல்லி இருக்கிறார். ஒழித்து வைத்து என் உள்ளுற உணர்ந்து ஈசனை வெளிப்பட்டு நின்ற அருள் செய்திடும் ஈண்டே களிப்படும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சினும் வீழ்ச்சியும் ஆமேன். அவர் என்னதான் மறைத்தலை செய்தாலும் திரோபவத்தை செய்தாலும் இந்த ஆன்மாவானது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க உருகுச்சுன்னா அவர் வெளிப்படுவார். வெளிப்படக்கூடாதுன்னு மறைந்து இருக்கின்றார். ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். பக்குவ ஆன்மா என்ன அன்பு காட்டும் இறைவன்ட்ட? தலை அன்பு காட்டும். அன்புல மூன்று இருக்கு, தலை அன்பு, இடை அன்பு, கடை அன்பு. எந்த ஒரு பிரதி உபகாரமும் வேண்டாம். அத கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார்னு செக்லார் பெருமான் பெரிய புராணத்தை சொல்லியிருப்பாங்க. அது போல இருக்கணும். அதனால நான் எனக்குள்ள மறைச்சு வச்சு நன்றா தியானிச்சா அவன் இந்த இடத்திலே வெளிப்பட்டு எனக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தலையன்பு வெளிப்பட்ட நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறப்ப. நம்ம அன்பு தான் எப்படி இருக்குன்னு பார்க்க, முதல்ல காமிய பக்தியே இருக்கக்கூடாது. நிஷ்காமிய பக்தி, எதையும் கேட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதுதான் பெரிய புராணம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. எல்லாமே தலையில எழுதி பிறவிக்கு வந்தாச்சு. அப்புறம் போய் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு போய் அவர்கிட்ட போய் அவர் தீர்மானிச்சு அனுப்பிட்டாரு. அவர் என்ன வகுத்தான், வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிதுன்னு வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி அவர் என்ன தீர்மானிச்சு அனுப்பியிருக்கிறாரோ அதைத்தானே நாம அனுபவிக்க போறோம். அப்புறம் போய் எனக்கு அது சரியாகணும் இது சரியாகணும் போய் 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 கோயில்ல சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை செய்வதால் எல்லாம் மாறி விடுமா? வழிபாட்டுல சங்கல்பம் செய்து பண்ணலாம், மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா துன்பம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிகாரமாக வழிபாட்டை மாற்றுவதால் நமக்கு என்ன பயன்? அதனால இருக்கலாம், ஆனா பயன் இருப்பதாக கருதி கொள்ளலாம். ஆனால் ஞானம் கிடைக்குமா, வினை நீங்குமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்போ தந்தை வந்து மறைத்தாலும் தன்னோட கடமையை அறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தனையனை அந்த தந்தை பாராட்டுவார். இவரா சொல்லல, அவனா புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து செஞ்சான். செய்யும் போது அவனை பாராட்டுவது போல நம் தன்னை மறைச்சுக்கிறாரு சுவாமி, வினை போகத்துக்குள்ள நம்மளை அழுத்துறாரு. ஆனா ஆன்மாக்கள் வந்து சுதாரிச்சு இறைவனை அறிந்து காதலாகி கசிந்து வழிபட்டால் அந்த உருக்கமான வழிபாட்டுக்கு இறைவன் கண்டிப்பாக வெளிப்பட்டு அருள் செய்வார். இந்த வேட்சிங்கிற ஒரு சொல்லு வருது, அது வேட்கை அப்படிங்கிறது தான், இந்த மிகுந்த விருப்பம் அதைத்தான் அது குறிக்குது. அப்ப நம்முடைய விருப்பம் நிறைவேறணும்னா நமக்கு ஒரு உறுதியான அன்பு இறைவன், காதல்ங்கிறது முருகன அன்பு. அடுத்து, நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன், சென்றாங்கி சென்றங்கியங்கும் அயந்திரு மாலவன், நன்றது செய்யும் மலர் மீசை மேலையன் என்றிவராகி இசைந்திருந்தானே என்று சொல்கிறார். இறைவனே மூவராகவும் நின்று முத்தொழிலை செய்கின்றார். இந்த திரோபவித்து முத்தொழிலை செய்யக்கூடிய மூவராக அவர் இருக்கின்றார். இந்த ரெண்டாவது வரியில ஒரு அயன் வருது, அது வந்து அஜன் அப்படிங்கறதோட திரிபு அப்படின்னா, அதுக்கு அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா பிறப்பிலின்னு அர்த்தம். அப்புறம் அதுல திருமால் வந்துருதாரு, மூணாவது வரியில அயன் வந்துருதாரு. அப்போ இந்த மூவருக்குள்ளாகவும் இறைவன் இருந்தது ருத்ரன், திருமால், பிரம்மன், இவங்களுக்குள்ள அவர் கறந்து நின்று இந்த திரோபவத்தை செய்கின்றார். அந்த முத்தொழிலையும் அவங்கள செய்ய வைக்கிறதுக்கும் இவங்க அவங்கள வாயிலாக செய்ய வைக்கிறார், கூடதான் இருக்கிறார், ஒன்றாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன், இருங்கரை மேலிருந்து இன்புற நாடி, வருங்கரை ஓரா வகையினில் கங்கை, அருங்கரை பேணாது அழக்கதுவாமே. ஐயோ எவ்வளவு ஒரு கவலைப்படுறாருன்னு பாருங்க. ஆன்மாக்களை பார்த்து அந்த மறைத்தலால ஆன்மா எங்கனம் அலை புரிகின்றது. அடர்ந்த பாசி நிறைஞ்ச ஒரு குளம், அதுல உத்தம சித்தன், அதான் உத்தம சித்தமுடைய ஆன்மா அதுக்குள்ள இருக்கு. இருங்கரைனா பெரிய கரை, அந்த பெரிய கரையின் மேலிருந்து இன்பம் பொருந்த ஆராய்ந்து இல்லையா, வருங்கரை ஓரா வகை இல்லையா, இனி வரக்கூடியது என்னது, முக்தி கரை. அந்த முக்தி கரைய ஓரா வகை, அந்த ஆராயாத தன்மையில இருந்தது இருக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை அருங்கரை பேணாதழக்கதுவாமே அப்படின்ட்டு. அதாவது கங்கை ஆற்றோட கரையில இருந்துகிட்டு கங்கையில மூழ்குனா நம்முடைய பாவங்கள்லாம் தொலையும். ஆனா அந்த அங்கேயே இருந்துகிட்டு கரையிலே இருந்துகிட்டு அதோட உண்மையை அறியாமல் மலத்திலேயே அழுந்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களை ஒத்து இருக்கின்றது என்று அழகாக அதுல சொல்றார். அப்போ கங்கை கரையில இருந்தா மட்டும் போதாது, அதை போற்றி கங்கைக்குள்ள தோய்ந்து தன்னுடைய அழுக்கை எல்லாம் போக்கி கொள்ள வேண்டும். அப்படி போக்காம அந்த ஊர்லயே இருந்து கங்கை கரையில இருந்து பாவத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களும் இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்த ஆன்மாவானது இந்த பிராரத்த கர்மத்தை நுகர்வதற்காக உதவின திரோபவத்தை கொண்டு அதை போக்கிக்கிடணுமே தவிர மேல் கொண்டு ஆகாமியத்தையும் சஞ்சீதங்களையும் தேடக்கூடாது. ஆனா தேடிக்கொண்டு இருக்கின்றன ஆன்மாக்கள் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருந்துகின்றார் திருமூல தேவன் நாயனார். ஏன் இப்படி இருக்கு, இறைவன் கொடுத்ததற்கு மாறாக ஏன் இங்கனம் வாழ்கின்றார்கள் என்று மிகவும் நம் மீது இறக்கப்படுகின்றார். சரி, அடுத்து இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணொன்று தான் பல நற்களம் ஆயிடும், உண்ணின்ற யோனிகள் எல்லாம் ஒருவனே, கண்ணொன்று தான் பல காணும் தனை காணா, அண்ணலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே அப்படின்ட்டு. உயிரோட ஒன்றி நின்று எல்லாவற்றையும் காட்டுகிறார், தன்னை காட்ட மாட்டேக்கிறார் சுவாமி. மண்ணு ஒண்ணுதான், ஆனா அதுல பல கலங்கள் செய்வது போல இறைவன் ஒருத்தன்தான், அவன் பல வகையான பிறவிகள் வழியாக அந்த ஆன்மாக்களை செய்கிறான் அப்படிங்கறத சொல்லிட்டு, கண்ணு எல்லாத்தையும் காணுது ஆனா தன்னை காணாது, அது மாதிரி இறைவனும் அங்ஞனம் இருக்கின்றார். எல்லாத்தையும் காட்டுறாரு, தன்னை காட்ட மாட்டேங்கிறாரு. இந்த கண் எப்படி எல்லா பொருளையும் தனக்கு காட்டுது, நமக்கு காட்டுது, ஆனா கண்ணால கண்ணை பார்க்க முடியாது, நம் கண்ணால நம் கண்ணை பார்க்க முடியாது. அதே மாதிரி இறைவன் வந்து எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாரு ஆனால் தன்னை காட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த சம்ஹாரம்ங்கிற ஒரு, அதாவது திரோபவம்ங்கிற ஒரு தலைப்பை வந்து நமக்கு நிறைவு செய்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த திரோபவத்தை எடுக்கும்போது நம்ம இன்னொரு கருத்தையும் பார்க்கலாம். அதாவது இறைவன் வந்து என்ன செய்யறாரு, இந்த வைத்தியன மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணுள்ளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும், சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன், அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சில வியாதியை வந்து மருத்துவர் வந்து ஒரு ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப அன்பும் உறுதி உடையவரா அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண, அறுத்து கீறி அப்படிங்கறது ஆப்ரேஷன் பண்றது ஒரு அறுவை சிகிச்சை. அப்புறம் சில வியாதிக்கு வந்து நீங்க நல்ல பாலும் இனிப்பு நல்ல வெள்ளமும் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு சரியா போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தங்களை நீங்க இனிப்பே சாப்பிடக்கூடாது சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த மருத்துவன் வந்து ஒரு நோயாளிக்கு செய்யறது இன்பத்தை செய்யறது மாதிரி இருக்கு, ஒரு நோயாளிக்கு துன்பத்தை செய்யற மாதிரி இருக்கு. ஆனா அது எல்லாம் என்னன்னா அந்த நோயாளிக்கு நோய் தீர்ப்பதற்காக மருத்துவன் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி இன்ப துன்பங்களாகிய மருந்தை வந்து உயிர்களை அனுபவிக்கும்படி செய்வது இறைவன் எதற்காக என்றால் நமக்குடைய அந்த வினையாகிய நோயை தீர்க்கும் பொருட்டு. வினையால் அடுத்தால பிறவி வரும், அதுவும் நோய் தான், அதை தீர்க்கும் பொருட்டு தான் அப்படிங்கிறது. ஆக இந்த சித்தியார் பாடல் சிந்தனையோடு அடுத்த அனுக்கிரகத்தை பார்க்கலாம். அனுக்கிரகம் அப்படிங்கிறது அருள், அருளை குறிக்கிறது. அந்த மலபரிபாகம் உற்ற ஆன்மாக்களை, பக்குவ ஆன்மாக்களை சிவபெருமான் திருவடியில சேர்த்து கொள்ளுவது அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அழகா எட்டு திசையும் அடிக்கின்ற காற்றவன், வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாசம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்கின்ற கண்ணுதல் காணுமே அப்படின்ட்டு எட்டு திசையிலையும் காற்று சுற்றி அடிக்குது. அப்புறம் உலகத்தை சுற்றி என்ன இருக்குது, கடல் இருக்குது, வட்டமாகிய கடல் இருக்கு, அடுத்து அனல் இருக்கு, நிலம் இருக்கு, ஆகாசம் இருக்கு. இந்த ஐந்து பூதங்களையும் ஒன்று சேர்த்து இந்த உடல்ங்கிற பைய சுருக்குதாரு விரிக்கிறாரு. இது எல்லாத்தையும் யார் செய்யறாருன்னா சுவாமி தான். அதன் மூலம் அந்த ஆன்மாக்களை ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகத்தை செய்கின்றார். அத பையன்னு சொன்னதுனால சுருக்கி அவிழ்க்கிறதுன்னு சொல்றார். அதனால இறைவனால் தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது அப்படிங்கறத நமக்கு அழகாக அதன் மூலம் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி, குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வனைவன், குசனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசையில் உலகம் அது விதுவாமேங்கிறார். இறைவனுடைய திருவுள்ளப்படிதான் இந்த உலகமானது படைக்கப்படுகிறது என்ற கருத்தை இந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். ஒரு குசவன்கிறது புறம் குயவனை குறிக்கிறது. ஒரு குயவன் வந்து சக்கரத்துல வச்ச மண்ணை வச்சு தான் மனசுல என்னென்ன பொருளை எல்லாம் அழகா செய்யறான். அதே மாதிரி இறைவனானவர் தன்னுடைய திருவுள்ளத்துல என்ன எண்ணுகின்றாரோ அது போல இந்த உலகத்துல பல வகையாக எல்லாவற்றையும் படைக்கின்றார். அவருடைய சிந்தையின் வண்ணம் தான் மாயையை கொண்டு சிருஷ்டிக்கப்படுவது இந்த உலகம், இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்று நாம பார்க்கிறோம். காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டா பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம், தேரின் மண் மாயை ஆக திரிகை தன் சக்தியாக ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலம் எல்லாம் என்ற சித்தியார் பாடல். ஒரு நிகழ்ச்சிக்கு காரியம், அதுக்கு தேவைப்படக்கூடிய காரணங்கள் மூன்று வகை, முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். அந்த காரணங்கள்ல ஒண்ணு இல்லாட்டாலும் காரியம் தோன்றாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள். இப்ப ஒரு குடம் செய்யணும் அப்படின்னா அல்லது பானை செய்யறோம் அப்படின்னா மண் வந்து முதற் காரணம், அந்த சக்கரம் இருக்கிற திரிகை வந்து துணை காரணம், அந்த குயவன் வந்து நிமித்த காரணம். இது ஆராயும் போது இந்த பிரபஞ்ச கூட்டமாகிய காரியத்திற்கு இதே மாதிரி மூன்று கூட்டங்கள், மூன்று காரணங்கள் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மண் மாதிரி மண் அங்க முதற் காரணம்னு பார்த்தா இங்க வந்து மாயை வந்து முதற் காரணம், அங்க திரிகை வந்து துணை காரணம்னு சொன்னா இங்க இறைவனுடைய அருள் அந்த சக்தி வந்து துணை காரணம், அங்க குயவன் வந்து நிமித்த காரணம் சொன்னது போல இங்க சிவபெருமான் வந்து நிமித்த காரணம். அப்படித்தான் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த கருத்தை அழகா நமக்கு இந்த பாடல்ல நம்முடைய திருமூல தேவநாயனாரும் சொல்றாரு. சுவாமியுடைய சிந்தையின் வண்ணம் மாயையை கொண்டு சிருஷ்டிக்கப்படுவதுதான் இந்த உலகம், இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத மிக அழகாக அந்த சித்தியார் கருத்தை, அழகான ஒரு சித்தாந்த கருத்தை வழங்கக்கூடிய பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது. சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் ரிஷப வாகனத்துல இருக்கிறாரு, அவர் பெரிய விகிருதன், பூத படையெல்லாம் உடையவர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி இந்த உலகத்தை செய்யக்கூடியவர், கொடை உடைய கொடை உள்ளம் படைத்தவர் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கக்கூடிய அவரு எங்க இருக்கிறாருன்னா, சடை உடையான், சடைங்கிறதே கருணை தான், சிந்தை சார்ந்து நின்றானே. ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய சிந்தையிலும் இறைவன் இருக்கின்றார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனின்னு மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார். ஆக அவர் சிந்தையை சார்ந்து நமக்கு அருள் வழங்கி கொண்டு இருக்கின்றார். அதனை அறிந்து உய்ய வேண்டும் ஆன்மாக்கள். அப்படி உய்ய அந்த அறிந்து உய்யக்கூடிய ஆன்மாக்கள் அவர் அடியை சாருவார்கள், சிவபெருமான் திருவடியை சார்வார்கள் என்று மிக அழகாக சொல்லி இதெல்லாம் செய்யறோமே. இப்ப நம்ம வந்து வீட்டுல நமக்கு வீட்டிலயோ அலுவலகத்திலேயோ நமக்கு பணிகள் இருக்கு. சிலதை விரும்பி செய்வோம், சிலதை விரும்பாம எரிச்சலா கூட செய்வோம். ஆனா அவர் எப்படி இதையெல்லாம் செய்கிறார் என்று அந்த யோக நிலையில் கண்டு நமக்கு சொல்லுகின்றார் திருமூல தேவநாயனார். உகந்து நின்றே படைத்தான் உலகேழும், ரொம்ப விரும்பிதான் இந்த ஏழு உலகையும் அவர் படைக்கின்றார். உகந்த நின்றே படைத்தான் பல ஊழி, பல ஊழிகளையும் அவர் விரும்பித்தான் செய்கின்றார். உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம், ஐம்பூதங்களையும் அவர் உகந்துதான் படைத்தார், விரும்பிதான் படைத்தார். உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே, உயிருக்கு நிலைக்களமாக ஊன்கிறது ஆகுபெயராக உடலை குறிக்கிறது, அந்த உடலை படைத்தார். இது எல்லாத்தையும் விரும்பி செய்கிறாரு. அதே போலதான் அடுத்த படம் சொல்லுது, படைத்து உடையான் பண்டு உலகங்கள் ஏழும், அவர் தான் எல்லாத்தையும் படைக்கார் ஏழு உலகத்தையும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, பல தேவர்களை, தேவர்களையும் அவர் தான் படைக்கிறார். சீவர்களை, ஜீவன் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் எல்லாத்தையும் படைத்துட்டு எல்லாத்துக்கும் மேலான பொருளாக பரம்பொருளாக அவர் இருக்கின்றார். அதே போல அடுத்து சொல்றாரு, ஆதிங்கிற சொல்லல அவர் சொல்றாரு, ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதங்கள், ஆதி படைத்தனன் ஆயப்பல் ஊழிகள், ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரே, ஆதி படைத்து அவை தாங்கி நின்றான் என்று. ஐந்து பூதங்களையும் பல ஊழிக் காலங்கள பிரளயங்களையும் அப்புறம் எண்ணற்ற தேவர்களையும் படைத்து எல்லாவற்றையும் தாங்கி நிற்பதும் அவர்தான். அதான் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆக எல்லாத்திலையும் ஒன்றாகவும் வேறாகவும் இருந்து குருவாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கறத நமக்கு ஒரு அழகாக உணர்த்தி, உன் நின்ற சோதி உற நின்ற ஓருடல், விண் நின்ற அமரர் விரும்பும் விழுப்பொருள், மண் நின்ற வானோர் புகழ் திரு மேனியன், கண் நின்ற மாமணி மாபோதகமே என்று. அவர் எப்படி ஒன்றி நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு நிலை வேறுபாட்டை சொல்லுகின்றார். அதாவது உயிர்களுக்குள்ள எப்படி இருக்கார், உன் நின்ற ஜோதி இல்லையா, உயிர்களுக்குள்ள எழுபரஞ்சோதியாக அழகாக இருக்கின்றார். அப்புறம் உற நின்ற ஓருடல், உயிர்களுக்கு அது பொருந்தி நிற்கக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு உடலாகவும் இருக்கின்றார். விண்ணுலக வாசிகள், அதான் விண் நின்ற அமரர், அவங்களையும் நம்ம சுரர்னு சொல்லுவோம், தேவர்கள் அப்படியும் இருந்து, அதற்கு அடுத்தபடியாக விழும்பும் விழுப்பொருள், மண் நின்ற வானோர், வானோர்னா மேல் உலகத்துல தானே இருக்கணும், ஏன் மண்ணின்ற வானோர்னு சொல்றாங்கன்னா, பூலோகத்துல இருக்கக்கூடிய சுரர்களை பூசுரர்னு சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட தேவர்களையும் அந்த அந்தணர்களையும் இல்லையா, அவங்க புகழக்கூடிய திருமேனியை கொண்டவனாக, கண்ணின்ற மாமணி, கண்ணுக்குள்ள கருமணியா இருக்கக்கூடிய இறைவனே அறியப்படும் பொருளாக இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு பல சித்தாந்த கருத்துக்களை இன்று நாம் சிந்திக்கும்படி திருமூல தேவநாயனார் நமக்கு அனுக்கிரகத்தை செய்தார் என்று நாம பார்க்கிறோம். அவர் இறைவன் வந்து எப்படி இருக்காருன்னா, பால்ல நீர் மாதிரி எங்கும் கலந்திருக்கின்றார். அவருடைய விஸ்வரூபத்தை யாராலையும் அறிய முடியாது, ஆனால் நான் அதை அறிந்து அனுபவிக்கின்றேன் என்று தன்னுடைய தெளிவான ஒரு நிலையை. ஆனா அவர் வந்து ஒரு யோக நிலையில ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழிக்கிறார் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு மனம் ஒன்றி ஒரு யோக நிலையில் அவர் இருந்திருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு, அத்தகைய யோக நிலையில் இருந்த அவரை இறைவன் நமக்கு இந்த திருமந்திர பாடல்களை தரும் பொருட்டாகத்தானே சுந்தரநாதரா வந்தவரை திருமூலரா மாத்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்து, இறைவனுடைய ஆணைப்படி திருவுள்ளப்படி நமக்கு இந்த திருமந்திரத்தை தந்துள்ள திருமூல தேவநாயனாரை பணிந்து அந்த கருத்துக்களை மனதில் இருத்தி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வேத நூல் துறைகள் வாழி, விலங்கினற்றவங்கள் வாழி, நீதி நீதமாக மகள் வாழி, நீதி நூல் வல்லோர் வாழி, மோத விண்ணுலகு வாழி, புனரிசூல் உலகமெங்கும் மாதம் மும்மாறி பெய்து வன்மையோடு இனிது வாழி என்று வாழ்த்து பாடலை பாடி, இன்று அருமையான முறையிலே அந்த ஐந்தொழில்களில் திரோபவம், அடுத்த அனுக்கிரகம், இந்த இரண்டு தொழில்களை பற்றியும் நாம் கொஞ்சம் விரிவாக சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்து, இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.